கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என உரைத்த கடவுள் இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
I'm saying.
வான்புறா வாழினியர்களே, எமது வான்புறா நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் மொன்றியலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஐடிஆர் வானொலி மூலம் மொன்றியலில் உள்ள உங்கள் நண்பர்களும் இதை கேட்க முடியும் என்பதை அறிய தருகின்றோம். கவலை இல்லாத மனிதனே இல்லை. பிறக்கப் போகும் குழந்தை உயிரோடு பிறக்குமா என்ற கவலை, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்குமா என்ற கவலை, வளர்ந்த குழந்தைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற கவலை, பள்ளிக்கு செல்லும் குழந்தைக்கு படிக்க வேண்டும் என்ற கவலை, படிக்கின்ற குழந்தைக்கு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கவலை, வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற கவலை, வேலை கிடைத்தவர்களுக்கு சரியான கூலி கிடைக்க வேண்டும் என்ற கவலை, கணவனுக்கு மனைவியை பற்றிய கவலை, மனைவிக்கு கணவனை பற்றிய கவலை, மாமியாருக்கு மருமகளை பற்றிய கவலை, மருமகளுக்கு மாமியாரை பற்றிய கவலை, முதுமைக்கு இளமையை பற்றிய கவலை, இளமைக்கு முதுமையை பற்றிய கவலை. ஆக கருவறை முதல் கல்லறை வரை மனித உள்ளங்களில் கவலைகள், கவலை இல்லாத மனிதனே இல்லை. இந்நிலையில் இயேசு என்ன கூறுகிறார்? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒருமுளம் கூட்ட முடியும்? ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இரண்டாம் வகுப்பு பிள்ளையையும் கவலை விட்டு வைக்கவில்லை. ஓர் ஆரம்ப பள்ளியின் தொடக்க நாள் முதல் வகுப்பு ஆசிரியை தனது குழந்தைகளை பார்த்து, நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று விட்டீர்கள், இரண்டாம் வகுப்புக்கு செல்லுங்கள் என்றார். எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக சென்றனர். ஆனால் ஒரு சிறுமியின் முகத்தில் மட்டும் சோகம். அவளை பார்த்து இரண்டாம் வகுப்பு ஆசிரியை, என்னம்மா நீதான் பாஸ் ஆயிட்டியே, ஏன் இப்படி வருத்தமாய் உட்கார்ந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த சிறுமி அமைதியாக, எனக்கு என்னமோ சந்தோஷம் இல்லை, நாம் எல்லோரும் பாஸ் ஆயிட்டோம், எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க ஒன்னாம் கிளாஸ்லேயே இருக்கிறாங்க என்றாள். ஆம், இரண்டாம் வகுப்பு பிள்ளையையும் கவலை விட்டு வைக்கவில்லை. எனவேதான் கவலைப்படும் மனிதருக்கு கடவுள் கூறுகிறான், பால் குடிக்கும் என் மகவை தாய் மறப்பாள், கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் என்னும் நற்செய்தி போதகர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் நற்செய்தி நூல்களை பலருக்கு இலவசமாக வழங்கி வந்தார். ஒருமுறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடன் பல கிறிஸ்தவர்கள் இல்லாதவரும் இருந்தனர். அவர்களுள் ஒருவருக்கு யோவான் நற்செய்தி நூலை கொடுத்தார். அந்த மனிதரோ கோபத்தில் அதை பல துண்டுகளாக கிழித்து ஜன்னலுக்கு வெளியே எரிந்து விட்டார். அவ்வழியே போன ஒருவர் அந்த கிழிந்த துண்டுகளை எடுத்து வாசிக்க நேரிட்டது. அதில் தமது மொழியில் வாழ்வு தரும் உணவு என்று அச்சிடப்பட்டிருப்பதை கண்டார். அதன் பொருள் என்னவென்று அவருக்கு புரியவில்லை. தம் நண்பர்களிடம் கேட்டபோது, இது ஒரு கிறிஸ்தவ நூலில் உள்ளது, இதை நீ வாசிக்க கூடாது, வாசித்தால் நீ தீட்டுப்பட்டு விடுவாய் என்றார்கள். அவர் சிறிது யோசித்து விட்டு, இந்த அழகிய சொற்றொடர் அடங்கிய நூலை நான் வாசிக்க வேண்டும் என்றார். எனவே அவர் புதிய ஏற்பாடு ஒன்றை வாங்கினார். அதில் நானே வாழ்வு தரும் உணவு என்னும் பகுதி இருந்த இடம் அவருக்கு காட்டப்பட்டது. அவர் அந்நச்செய்தியை வாசித்த போது அவருடைய இதயத்திற்கு வெளிச்சம் கிடைத்தது. பின்னாளில் அவர் வட இந்தியாவில் ஒரு நச்செய்தி போதகராக மாறினார். கடவுளின் வல்லமையால் இந்த சிறு துண்டு தாள் அவருக்கு வாழ்வு தரும் உணவாயிற்று. உங்கள் வாழ்விலும் ஒளி தரக்கூடியது இறை வார்த்தையாகும். அவ்வார்த்தையை தினமும் படித்து தியானியுங்கள். இறை அருளோடு வாழுங்கள். வான்பரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். தூய ஆவியில் பிறத்தல். இத்தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு தூய ஆவியில் பிறத்தல் அல்லது மறுபடியும் பிறத்தல் என்பதாகும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலில் ஒன்று நம்மை மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் கொண்டு வருவதாகும். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் நற்செய்தி நூல் 3:5 திருவசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கிற ஒருவருக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு நிக்கோதேமுக்கு கூறும் பொழுது ஒரு முக்கிய விடயத்தை சொல்லுகிறார். ஒருவர் தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு, இறைவனுடைய அரசுக்கு அவர் உட்புக முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் இன்றைக்கு நாம் முக்கியமாய் பார்க்க போகிறது தூய ஆவியினால் பிறத்தல் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் இயேசு ரெண்டு விடயத்தை சொன்னார். ஒன்று தண்ணீரால் பிறத்தல் என்பதை பற்றி. தண்ணீரால் பிறத்தல் என்பது யூத மரபின்படி மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாகும். யூத மரபிலே ஒருவர் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக தண்ணீரிலே அவர் முழுக்கு பெறுகிறார். ஆகவே நிக்கோதேமுக்கு இயேசு சொல்லும் பொழுது இது ஒரு மனம் திரும்புதலின் அனுபவமாகும். மனம் திரும்புதலின் அனுபவத்தினாலே மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் உண்டாகிறது என்பதைத்தான் ஆண்டவராக இயேசு நிக்கோதேமுக்கு இந்த பகுதியிலே எடுத்து காட்டுகிறார். ஆகவே முதலாவது நாம் இப்பொழுது பார்ப்போம், தூய ஆவியில் பிறத்தல் என்றால் என்ன? இந்த தூய ஆவியில் பிறப்பது என்பது அன்பு சகோதர சகோதரிகளே, பரத்தில் இருந்து உண்டாகின்ற ஒரு நிகழ்வாகும். இந்த தூய ஆவியில் பிறத்தல் என்பதனுடைய மூல அர்த்தத்தின்படி மேலிருந்து பிறத்தல் என்று பொருள் கூறப்படுகிறது. ஆகவே ஒருவர் தூய ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறார் என்றால் அவர் மேலிருந்து பிறக்கிறார் அல்லது இறைவனால் உண்டாகின்ற ஒரு பிறப்பாகும். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்திலே முக்கியமாக நாம் அதைத்தான் அறிந்து கொள்கிறோம். அதாவது இறைவனுடைய வல்லமையினால் நமக்குள் உண்டாகின்ற ஒரு மறு வாழ்வு, மேலிருந்து உண்டாகின்ற ஒரு மறு வாழ்வுதான் மறுபிறப்பாகும். இந்த மறுபிறப்பின் அனுபவத்திலே பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு விடயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. வேதாகமத்திலே நாம் வாசிப்பது போல யோவான் நற்செய்தி நூல் 3:8 இயேசு நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார், காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இயேசு நிக்கோதேமுக்கு இந்த மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பற்றி ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அதாவது காற்று எங்கிருந்து வீசுகிறது என்று நம் யாருக்கும் தெரிவதில்லை, அதை கண்ணால் பார்க்க முடியவில்லை, ஆனால் அதனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது என்று இயேசு சொன்னார். இந்த அனுபவம் தான் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்திலே உண்டாவதாகும். அதாவது நமக்குள் உண்டாகின்ற மறுபடி பிறக்கிற அனுபவம் என்பது ஒரு வெளி தோற்றத்தின் அமைப்பல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாற்றமாகும். மனிதனுடைய உள்ளத்துக்குள் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், வெளி அடையாளம் அல்ல. வெளி அடையாளங்கள் அங்காங்கே நிகழ்த்தப்படுகிறது. ஒருவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அல்லது மறுபடியும் பிறந்தார், மறுபடியும் பிறந்ததன் அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறார், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக திருச்சபையிலே சேர்க்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாக வெளி அடையாளங்கள் பல செய்யப்படுகிறது. ஆனால் மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது வெளி அடையாளங்களில் அடங்கியிருக்கவில்லை, மனிதனுடைய உள் மனமாற்றத்திலே தான் அடங்கியிருக்கிறது. வெளி அடையாளங்களையே நாம் பெரிதாக பார்த்துவிட்டு உள் மனமாற்றம் அங்கு உருவாகவில்லை என்றால் அது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துவதல்ல. மாறாக உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு பெரிய மாற்றம்தான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தினுடைய ஒரு உன்னதமான உச்ச நிலையாகும். அதனாலதான் பாருங்கள், திருமறையிலே 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப உள்ளார்ந்த மனிதன், உள்ளார்ந்த இயல்பு புதுப்பிக்கப்படுவதுதான் மறுபிறப்பினுடைய உன்னதமான நிலையாகும். நாமாகவே இருப்போம் வெளி தோற்றத்திலே. நம்முடைய நிறம் நிறமாகவே இருக்கிறது, நம்முடைய மொழி மொழியாகவே இருக்கிறது, நம்முடைய தோற்றம் தோற்றமாகவே இருக்கிறது. ஆனால் அவர் தூய ஆவியானவருக்குள்ளாக ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய உள்ளார்ந்த நிலை, உள்ளம் மாற்றப்பட்டு விடுகிறது. அந்த உள்ளத்திலே தான் ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், தூய ஆவியினாலே நாம் மறுபிறப்படையும் பொழுது, தூய ஆவியால் உண்டாகும் மறுபிறப்பால் நாம் மனித இயல்பில் இருந்து கடவுளின் பிள்ளைகளுக்குரிய இயல்புக்கு நாம் மாற்றப்படுகிறோம். தூய ஆவியினால் உண்டாகின்ற மறுபிறப்பின் அனுபவத்தினால் நாம் மனித இயல்பில் இருந்து கடவுளின் இயல்புக்குரிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அது என்னது? மனித இயல்பு, கடவுள் இயல்பு என்று நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலே 6வது திருவசனம், மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் என்று திருமறை சொல்லுகிறது. அப்ப அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், மனித இயல்பு காட்டப்படுகிறது, தூய ஆவியின் இயல்பு காட்டப்படுகிறது. அப்ப மனிதனுக்குள்ளே ஒரு மறுபிறப்பின் அனுபவம் உண்டாகும் பொழுது அவர்களுடைய இயல்பிலேதான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. மனித இயல்பானது தூய ஆவியானவருடைய இயல்புக்கு, அதாவது இறைவனுடைய இயல்புக்கு மாற்றப்படுகிறது. அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், எனவே நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். அப்ப மனித இயல்பு என்பது இங்கே எதுவாய் சொல்லப்படுகிறது என்றால், ஊனியல்பின் செயல்பாடுகளை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது ஊனியல்பினுடைய தவறான செயல்பாடுகள் என்று கூட நாம் எடுத்துவிடலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து பாருங்கள், ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது, இவை ஒன்றுக்கொன்று எதிராயுள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஊனியல்பின் இயல்பும் தூய ஆவியின் இயல்பும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனாலே ஒருவர் தூய ஆவியானவருடைய இயல்புக்கு ஏற்ப நல்ல செயல்களை அவர் செய்ய வேண்டும் என்றால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியானவருக்குள்ளே ஒரு மறுபுறையும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள் வரும்பொழுதுதான் அதை அவரால் செய்ய முடிகிறது, அப்படி அவரால் வாழ முடிகிறதே தவிர மற்றபடி அவராலே வாழ முடியாது என்றால் அவர் ஊன் இயல்பின் ஆளுமைக்குள்ளே, அதாவது மனித இயல்பின் ஆளுமைக்குள்ளே அவர் இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து, ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும், அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். பார்த்தீர்களா, தூய பவுல் கலாத்திய மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஊன் இயல்பு என்றால் என்ன, அல்லது மனித இயல்பு என்றால் என்ன என்று அவர் சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த கூடாத குணங்கள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது, அவனுடைய ஊன் இயல்பை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது, தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது, இப்படிப்பட்ட குணங்கள், அவனுடைய உள்ளான குணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவன் இறைவனுக்குரிய குண இயல்புகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். அதைத்தான் திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள், கலாத்தியர் 5 அதிகாரத்தில் 22 வசனம்.
அன்பர்களே, இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தூய ஆவியில் பிறத்தல் அருள் தியானம் தொடர்கிறது.
ஆனால் தூய ஆவியின் இயல்போ, அல்லது தூய ஆவியானவருடைய கனியோ, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். பார்த்தீர்களா, அப்ப இதுல நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், தூய ஆவியானவருடைய இயல்பு அல்லது கடவுளுடைய இயல்பு, மனித இயல்பு, இந்த ரெண்டையும் பார்க்கிறோம். மனிதனுடைய இயல்பெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், நான் வாசித்தது போல அவனுக்குள்ளே குடிவர் இருக்கிறது, காமவர் இருக்கிறது, பரத்தன்மை விபச்சார எண்ணங்கள் இருக்கிறது, சிலை வழிபாடு இருக்கிறது, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு என்று இப்படிப்பட்ட கூடாத குணங்கள் எல்லாம் மனித இயல்பை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனிதன் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த குணங்கள் அவனுக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த மனித இயல்பு மறைந்து கடவுளுடைய இயல்பு, ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த இயல்பு அவனுக்குள் இருந்து தோன்ற ஆரம்பிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் மறுபிறப்பின் அனுபவமாகும். அதாவது தூய ஆவியில் பிறத்தல் அல்லது மறுபிறப்பின் அனுபவம் என்றால் என்னவென்றால், ஒருவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், அவருக்குள்ளே அவருடைய இயல்பிலே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் தான் மறுபிறப்பின் அனுபவமாகும். அவர் யாராகவும் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவருக்குள்ளே இந்த அனுபவம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்குள்ளே பாருங்கள், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு 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 தோற்றம், ஒரு மறு வாழ்வுதான் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் இங்கே நாம் முக்கியமாய் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தூய ஆவியானவருடைய இயல்பு அல்லது தூய ஆவியானவருடைய கனிகள் மறுபடியும் பிறந்த ஒருவருக்குள்ளே உருவாகும் பொழுது அவைகளை பற்றி நாம் பார்த்தது போல பாருங்கள், தூய ஆவியானவருடைய கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி என்று சொல்லப்படுகிறது. அன்பு என்று சொல்ல வரும் பொழுது, ஒருவர் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது அவருக்குள்ளே அந்த அன்பு என்கிற இயல்புதான் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது சாதாரண அன்பல்ல, அது 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 இறைவனுக்குள்ளே எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளந்தான் எங்களுக்குள் உண்டாகி விடுகிறது. அதாவது ஒன்று கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருப்பது போல, அன்பு அழுக்காறு கொள்ளாது, பொறாமை கொள்ளாது, அன்பு சண்டை சச்சரவுகளுக்கு போகாது என்பது போல, அந்த அன்பு நமக்குள்ளே உருவாகின்ற அந்த தெய்வீக அன்பானது பார்த்தீர்கள் என்றால், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, எல்லோரையும் அன்பு செய்கின்ற, ஒருவர் துன்பம் விளைவித்தால் கூட அவரை அன்பு செய்கின்ற, ஒருவர் தீங்கிழைத்தால் கூட அவரை அன்பு செய்கின்ற ஒரு அன்பாக மாறிவிடுகிறது. சுயநலமான அன்பாக இல்லாமல், எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு தெய்வீக அன்பாக நமக்குள்ளே அந்த தூய ஆவியானவருடைய கனி செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த இயல்பு நமக்குள்ளிருந்து தோன்ற ஆரம்பிக்கிறது. அதுபோலதான் பார்த்தீர்கள் என்றால், மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது கூட தூய பவுல் சொல்லுவார், எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று தூய பவுல் சொல்லுவார் அல்லவா. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அந்த துன்பமான சூழ்நிலை, அதிலும் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றுதான் தூய பவுல் அங்கு சொல்ல வருகிறார். அதுபோல இறைவனால் நமக்குள்ளே உண்டாகிற மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அது வந்து சாதாரண மகிழ்ச்சி அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஒரு மகிழ்ச்சியான உள்ளம் நமக்குள்ளே இருக்கும். எல்லா நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். இந்த அனுபவம் எல்லாம் எதனால் உண்டாகிறது என்றால், மறுபடியும் பிறந்த அனுபவத்தினாலே தான் இப்படிப்பட்ட இயல்புகள் நமக்குள் தோன்ற ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா அமைதி, ஆண்டு ஆவியானவருடைய கனியிலே ஒன்று அமைதி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து அமைதி உள்ளவர்களாக வாழ முடியும். ஒன்றுக்கு துள்ளி குதிக்கிறதாகவும் மற்றதுக்கு அப்படியே அழுது குளர்கிறவர்களாகவும் இல்லாமல், எல்லா சூழ்நிலையிலும் அமைதியான மக்களாக நம்மால் வாழ முடிகிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், பொறுமை, இவைகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமாக தேவையான ஒன்று. பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், நம்பிக்கை என்று வரும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை, தளர்ந்து போகிற நம்பிக்கை அல்ல, உறுதியான நம்பிக்கையாகவே நாம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நமக்குள்ளே தூய ஆவியனர் வழியாக உருவாக்கப்படுகிறது. அதுபோல தன்னடக்கம், தன்னடக்கம் என்றால் நம்மையே நாம் அடக்கிக் கொள்ளக்கூடிய, நம்முடைய தவறான ஊன் இயல்புகளை அடக்கி ஆளக்கூடிய தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதற்கு முன்பு அப்படி அல்ல, சாதாரண விடயங்களை பார்த்தாலே நாம் அதற்கு பின்னாலே இழுபட்டு போகிறவர்களாக இருந்து விடுவோம். சின்ன சின்ன விடயங்களை கண்டாலே நாம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த குழியிலே விழுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆனால் இப்பொழுது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது பார்த்துக்கின்றால் தன்னடக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, இவைகள் எல்லாவற்றிலுமே நாம் அடக்கம் உள்ளவர்களாக, தன்னடக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். அதை இன்னொரு வசனத்திலே சொல்வோம் என்றால், தீய இச்சைகளை நாம் அடக்கி ஆளக்கூடிய வலிமை பெற்றவர்களாக, தூய ஆவியானவருடைய வல்லமை பெற்றவர்களாக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகவேதான் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே, உள்ளான இயல்பிலே ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாற்றமாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தர விரும்புகிறார். இது இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கூட அநேக பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய இயல்பு சரியல்ல. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலும் சரி, அல்லது நம்முடைய சமூக உறவிலும் பார்த்துகள் என்றால் நமக்குள் இருக்கின்ற இயல்பிலே தாறுமாறான குணங்கள் இருப்பதனால தான் இத்தனையோ பிரச்சனைகள் உண்டாகி விடுகிறது. அப்ப இன்றைக்கு குடும்பத்திலே நல்ல உணர்வு வர வேண்டும், குடும்பத்திலே ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும், நம்முடைய குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுப்பது எது, எதனால் அவைகளெல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரப்போகிறது, எதனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் வரப்போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் வந்துவிட்டால் இந்த மகிழ்ச்சி வந்துவிடுமா, அல்லது பொருள் வந்துவிட்டால் இந்த மகிழ்ச்சி வந்துவிடுமா, அல்லது நன்றாய் படித்து நிறைய பட்டங்களை பெற்றுவிட்டால் நமது வாழ்க்கையிலே நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இன்னும் நல்லவர்களாக நாம் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற உதவிகள், அவ்வளவுதான். உண்மையான மகிழ்ச்சி பணத்தினால் வருவதல்ல, மாறாக இறைவனுடைய வல்லமையினால் தான் நமக்குள்ளே அந்த உண்மையான மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்றால் அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் அங்கு உண்டாக்கப்பட வேண்டும். ஒரு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அந்த குடும்பத்திலே மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டாகும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானுடைய கனிகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து மலருவதை நம்மால் காண முடியும். இதுவரைக்கும் பொல்லாத குணமுள்ளவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக, எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, கனிவு உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள். எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பத்திலே உருவாக ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமைதானே இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே தேவையா இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேண்டும். அப்படி அது கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுங்கள். மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவதற்காக உங்களை விட்டுக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய உள்ளான சாயலிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியமாகும். இன்றைக்கு மறுபடியும் பிறந்தோம் என்ற இந்த அனுபவத்திலே ஒரு சிலர் வெளி அடையாளங்களை முக்கியப்படுத்தி விடுகிறார்கள். நாங்கள் மறுபடியும் பிறந்து விட்டோம், அதனாலே நாங்கள் இங்கு வரமாட்டோம், இங்கு போக மாட்டோம், இங்கு நாம் கதைக்க மாட்டோம், இந்த இடத்திலே நாம் பழக மாட்டோம், இப்படியெல்லாம் அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அது அல்ல அன்பானவர்களே. உங்களுடைய குணங்கள் மாற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதாக மாறும். இதுதான் மக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்ற ஒரு உன்னதமான சாட்சியாகும். நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், அதனாலே நான் உங்களோடு பழக மாட்டேன், இந்த இடத்துக்கு வரமாட்டேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று மக்களிடத்திலிருந்து நாம் நம்மை பிரித்து காட்டுவதல்ல. நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தின் பாதையிலே போகக்கூடாது. ஆனால் உலகத்திலே தான் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற மற்றவர்களும் கடவுளை அறிவதற்காகத்தான் கடவுள் எங்களுக்குள்ளே மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த குணாதிசயங்களை மற்றவர்கள் காணும் பொழுதுதான் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்கிறார்கள். இதனாலேதான் கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறது. கடவுளுடைய கடவுள் எங்கள் வழியாக சாட்சி பகர்கிறாரே தவிர நாம் வெளி அடையாளமாக ஏதோ ஒன்றை செய்துவிட்டு இதுதான் மறுபடியும் பிறந்ததற்கு அடையாளம், இதுதான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கை என்று நாம் சொல்லுவதை விட நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஏற்படுகிற அந்த மாற்றத்தை தான் நாமம் மற்றவர்களும் காண வேண்டும். அப்படி அவர்கள் காணும் பொழுதுதான் அதன் வழியாக கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறது. ஆகவே இந்த தியானத்தில் இணைந்து அமைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தந்து உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பத்திலே நிறைவான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உண்டாக்க தேவன் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இயேசுவே, நாம் எல்லோரும் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு துணையாக நீர் கொடுத்திருக்கிறீர். நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதனிலே உள்ளான சாயலிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் நீரே தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகி இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இவர்களுடைய சமூக வாழ்க்கையிலே எப்பொழுதுமே மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ ஆண்டவருடைய அருக்கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, நீர் நிக்கோதேமுக்கு சொன்னது போல தூய ஆவியினால் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்குள் உட்பட முடியாது என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய இறை ஆட்சியின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இவர்கள் அனுபவிப்பதற்கு தூய ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் இப்பொழுதே இவர்களுக்கு உண்டாவதாக, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் உண்டாவதாக, இவர்களுடைய உள்ளான மனிதநிலை ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக, தீமைகளெல்லாம் நீங்கி போகட்டும், ஊனியல்புக்குரிய தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்ட அருட்செய்தியினை டிவிடி மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 6478762734 அல்லது இமெயில் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com. அன்பு நேயர்களே, இந்த வான்புரா நிகழ்ச்சி ஒரு சிலரின் பங்களிப்பு மூலமே உங்களை வந்தடைகிறது. நீங்களும் எமது பணிக்கு பங்காளராக இணைந்து கொள்ள விரும்பினால் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எமது பணியின் வளர்ச்சிக்காக தரப்படும் அன்பளிப்புக்கு டாக்ஸ் ரிசீட் தரப்படும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்புகளுக்கு 6478762734. மெயிலிங் அட்ரஸ் கேத்தலிக் நியூ லைஃப், தமிழ் மினிஸ்ட்ரி ஆஃப் கனடா, 11 ஸ்டெலா டிரைவ், மார்க்கம், L3S4H2. இமெயில் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவு
கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அடுத்து கேட்கவிருப்பது ஒரு கன்னத்தில். நாடகம் எழுதியவர் தமிழ் மாறன் அவர்கள்.
உடுகரமா, உடுகரமோ!
யாரது?
நாங்க தாமா குடுத்தனக்காரங்க.
எதுக்கு வந்தீங்க?
ஒன்னும் இல்லம்மா, ஒரே இருட்டாக்கிது. எந்த பொருள் எங்கக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மழை வேற வர மாதிரி மானம் எந்த கிடக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா லைட்டு போட்டீங்கன்னு சொல்லி கேட்க வந்தோம்.
என்ன இது புதுசா இருக்கு? மணி 5:30 ஆகுது, 6:30 தானே லைட்ட போடுவேன், தெரியும்ல உங்களுக்கு?
அது தெரியுமா? ஒரு வாரம் மானம் இருந்து போய் கிடக்குது இல்ல, பொறுத்திருந்து பொறுத்தது பார்த்தோம். இன்னைக்கு பாரு, ரொம்ப இருட்டாக்குது. அதான் நாங்க வந்து லைட்ட போடுங்கன்னு கேட்க வந்தோம்.
அஞ்சல வேணாம், உன்னை கவனிச்சிட்டு தான் வர. உன் புருஷன் ஆர்பர்ல வேலை செய்யறான், தேக்கு மரம் போல வாட்ட சாட்டமா இருக்கிறான்ற திமிர்ல வாலாட்டுற. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாமா? இத பாருங்க, குடுத்தனக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கூட்டிட்டு வந்தா என்கிட்ட நான் பயந்து போயிருவேன் நினைச்சீங்களா?
இந்த வீட்டுக்காரமா, பொம்பளைங்க பேசல ஆம்பளை இசுக்காத, ஒரே இருட்டாக்குது, லைட்ட போடன்னு தானே கேட்டா?
கேப்பீங்க, நல்லா கேப்பீங்க. வீடு கிடைச்சா போதுன்னு வந்து பூந்துக்கிறது, அப்புறம் சட்டம் பேசுறது. இந்த சவடெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. லைட்டு போட முடியாதுன்னா போட முடியாதுதான், ஒழுங்கா இருந்தா இருங்க, இல்லன்னா காலி பண்ணிடுங்க.
அம்மா தாய் கோச்சிக்காதம்மா, அவ சின்ன பொண்ணு, நாங்க கூட்டமா வந்திருக்கோம்னு பேசிக்கிட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்றதா நினைக்காத. ஒரே இருட்டாக்குது, அதான் லைட்ட போட சொன்னோம்.
என்ன ஆயா, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேச வந்துட்ட? 5 இருக்கேல்ல, எப்பவாவது 5:30 லைட்ட போட்டுருக்கனா? நீங்க கொடுக்கற 100 ரூபாய்க்கு 5:30 லைட்ட போட்டா நாங்க ஆண்டியா போக வேண்டியதுதான். இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு தடவம் ஏன் லைட்ட போடுங்கன்னு படியேறி வந்து கேட்டீங்க, நான் ரொம்ப பொல்லாதவள மாறிடுவாமா. ஏ காமாச்சி, ஏ மீனாச்சி, ஏ குப்பாயே, ஏ வெள்ளாயே, ஏ மேரி, இதுபா உங்க எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஆமா, உங்க புருஷனுங்க வாட்ட சாட்டமா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. என்கிட்டயும் வாட்ட சாட்டமா ரவுடிங்ல வச்சிட்டு இருக்கேன், தெரியுதா?
நான் விட்டுக்கறமா, எதுக்கு இந்த அனாவசமா பேசிக்க நிக்கிற? நாங்க லைட்ட போடணும் தான் கேட்டு கலாட்ட பண்ண வரல. வழக்கமா 6:30 லைட்ட போடுவேன், இப்ப இட்டு போச்சு, கொஞ்சம் சீக்கிரமா போடுன்னு சொல்லி கேக்க வந்தோம்.
வழக்கமா 6:30 தான் லைட்ட போடுவேன், இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா காலி பண்ணிடுங்க.
ஐயா, இந்த வீட்டுக்காரமா, என்ன இப்படி பேசுற? லைட்ட போடுனா காலி பண்ண சொல்ற? நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? 3 அட்வான்ஸ் முளைங்க பத்த மாதிரி குடுத்திருக்கோம், நினைச்சப்ப காலி எல்லாம் பண்ண முடியாது.
என்ன சத்தம் இங்க?
இது பாருங்க, 5:30 வந்து லைட்ட போடுன்னு கூட்டமா வந்து சவடால் பேசுறாங்க, சவடால். வீட்டுக்காரமா, நீங்களே சொல்லுங்க, என்னமா இருட்டிட்டு இருக்கு, லைட்டு போட சொன்னா தப்புங்களா?
அஞ்சு மணிக்கு என்னமா, நாலு மணிக்கே போட்டுறோம், ஆனா கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, மரியாதையா அடுத்த மாசம் காலி பண்ணிட்டு போயிருக்கு. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன், ரவுடிங்களுக்கு ரவுடி, பொறுக்கிகளுக்கு பொறுக்கி, சோமாரிகளுக்கு சோமாரி. ஆமா,
ஒரு மாசத்துல ஊட்ட காலி பண்ண சொன்னா ஊடு கிடைச்சிருமா என்ன?
கிடைக்குதோ கிடைக்கலையோ எங்களுக்கு தெரியாது. மரியாதையா அடுத்த மாசம் முதல் தேதி காலி பண்ணல. ரவுடிங்களை விட்டு சாமா சட்டிகளை எல்லாம் வெளியில தூக்கி எறிய
சொல்லிக்கிறோம். லைட்ட போடலினாலும் பரவாயில்ல, நாங்க இருட்டிலேயே கிடக்குறோம், வீட்டை மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்க.
உங்களுக்கு எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தா சரிப்படாது. எப்ப படியேறி வந்து எதிர்த்து கேட்க வந்துட்டீங்களோ இனிமே உங்களை இங்க வச்சிருக்க முடியாது. அடுத்த மாசம் ஒன்றாம் தேதி காலி பண்ணிக்கிறோம். ஆமா,
நாங்க என்னமோ சும்மா கிடக்குற மாதிரில ஊட்ட காலி பண்ணு, ஊட்ட காலி பண்ணு சொல்ற, மாசமானா முழுசா ₹100 கொடுக்கறோம், தெரியுமில?
₹100 என்னம பெரிய ₹100 பாத்துட்ட? நீ துடுக்குக்காரி மட்டும் இல்ல, பெரிய வாயாடியும் கூட. இந்த வாயாடித்தனா இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிறாத? மரியாதையா சொல்றேன், அடுத்த மாசம் காலி பண்ணிக்கிறோம்.
நினைச்ச நேரத்துக்கு நாங்களாம் ஒன்னும் காலி பண்ண முடியாது, 3 மாசம் டைம் வேணும்.
இந்த நான் பேசுறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத? காலி பண்ணல,
பண்ண முடியாதியா?
காலி பண்ண வைக்கல, உன்னை நான் காலி பண்ண வைக்கல. என் பேரு வையாபுரி மகன், வைத்தியலிங்க.
உன்னால முடிஞ்சா காலி பண்ணி பாத்துக்கிறேன்.
சவால விடுற?
இல்ல, சவாலுக்கு சவாலு.
யாருமா வீட்டுல?
யாருங்க? போலீஸ்காரங்களா? என்ன விஷயம்?
நீங்க தான் வீட்டுக்காரம்மாவா?
ஆமா.
உங்க வீட்டுக்காரர் பேரு வைத்தியலிங்க நாய்க்கரா?
ஆமாங்க. அவர் காலையில மோட்டார் சைக்கிள்ல யாரையோ பாக்க போறேன்னு போனாரு, இன்னும் வரல.
அவரை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, உடனே போய் பாருங்க.
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? அய்யோ, காலையில நல்லா தானே மோட்டார் சைக்கிள்ல போனாரு.
வழியில லாரியில அடிபட்டு விழுந்திருக்கிறாரு. நல்ல வேலையா அந்த வழியா வந்த அஞ்சலேன்னு ஒரு பொண்ணு பாத்துருச்சு. அய்யோ, எங்க வீட்டுக்கார முதலாளி அடிபட்டாரு, ஓடியாவது காப்பாத்துங்கன்னு கூச்சல் போட்டுச்சு. நல்ல வேலை அதே கூட ஹாஸ்பிட்டல் சேர்த்துருச்சு. அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸ் வச்சு தான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கோம். உடனே போய் பாருங்கம்மா.
ஐயோ கடவுளே, கடவுளே, என் புருஷனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா? யார வீட்டை காலி பண்ணு இருக்க கூடாதுன்னு வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசணும், அந்த பொண்ணுதான் என் புருஷனை காப்பாத்திருக்கு. அஞ்சல என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிடு.
ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தாலும் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. அன்பார்ந்த பிரியமான நேர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வாறு திருவாய் மொழிந்திருப்பது தீயவர்கள் திருந்துவார்கள் என்பதற்காக என்று எவரும் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் கண்ணோட்டத்தில் உலகில் பிறந்த எவரும் தீயவர்கள் அல்ல, திருந்திவிட்டால் அவர்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை என்பதற்காகத்தான்.
இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.